पुरे पौरान् पश्यन् नर युवति नानाकृतिमयान् सुवेशान् स्वर्णालङ्करणकलितान् चित्रसदृशान् स्वयं साक्षात् द्रष्टा इत्यपि च कलयं स्तैः सह रमन् मुनिर्न व्यामोहं भजति गुरुदीक्षाक्षतमतिः त्वने वृक्षान् पश्यन् दल फल भरान्नं ऋतुशिखान् घनच्छायाच्छन्नान् बहुलकल कूजद्विजगणान् भजन् घद्रे रात्रौ अवनितल कल्पैकशयनः मुनिर्न व्यामोहं भजति गुरुदीक्षाक्षततमाः
ஆச்சாரிய அனுகிரகம் பண்ண ஜீவன் முக்தானந்த லஹரி அப்படிங்கிற பிரகரணம். இதற்கு முன்னால நம்ம சிவானந்த லஹரி பிரகரணம் பார்த்தோம். அதுக்கும் கொஞ்ச நாள் முன்னால சௌந்தர்ய லஹரி பிரகரணம் பார்த்தோம். இப்படி லஹரி பிரகரணங்கள் சிலது பண்ணியிருக்க. பிரகரணம்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு அம்சத்தை எடுத்துட்டு அது தெளிவாக அதை சொல்றதுக்கு பிரகரணம்னு பேரு. இப்படி இந்த பிரகரணமானது நம்ம பார்க்கக்கூடியதான பிரகரணம், ஜீவன் முக்தனை மட்டி சொல்லக்கூடியதான பிரகரணம். ஜீவன் முக்தன்னா யாரு? உயிரோடு இருந்துட்டே முக்தி அடைஞ்சவ. முக்தின்னா நம்ம சாதாரணமா என்ன நினைச்சுட்டு இருக்கோம், எல்லாம் போனவர் அப்படிங்கிற அபிப்பிராயத்தான் முக்தின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த முக்திங்கிற பதத்துக்கு அஜானத்திலிருந்து முக்தி அடைஞ்சவாள் அப்படின்னு அர்த்தம். மனுஷனுக்கு அஜானம் இருக்கோ இது ஒரு சந்தேகம். இப்ப நாமெல்லாம் இருக்கோம், எல்லோரையும் கேட்டா என்ன நினைச்சுட்டு இருக்கா, எல்லாரும் படிச்சவான்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஏதோ படிச்சிருக்கோம், ஒருத்தரும் படிக்காமல் இல்ல, ஏதோ ஒண்ணு படிச்சிருக்கோம். படிச்சது நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இது சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா எல்லாமும் படிக்க முடியுமான்னு கேட்டேன்னா எல்லோரும் எதையும் யாரும் படிக்கல. எல்லாவற்றையும் படித்தவர் யாராவது இருக்காரோ? கிடையாது. ஈஸ்வர் மக்கள் தான். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா அஸ்துமே சதாசிவோம் அப்படின்னு அவர் ஒருத்தர் தான். இது எல்லோரும் எவ்வளவுதான் வாசிச்சிருந்தாலும் எனக்கு 18 பாஷை வரும், 19 பாஷை வராதோ இல்லையோ. அப்ப எல்லாமே வரும் என்று யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப இந்த சர்வஜத்துவம்ங்கிறது ஈஸ்வரனிடத்துலதான் இருக்க, மற்றவாழ்த்தம் இல்ல. அவ அது தெரியுமான்னு கேட்டா என்ன பதில் வர போறது? தெரியாது. அந்த தெரியாதுங்கிறது அறியாமை. இந்த அறியாமைங்கிறது அவித்யான்னு சொல்றோம். இந்த அறியாமையானது எல்லோருக்கும் இருக்கு. அதுல உங்களுக்கு நிறைய அறியாம இருக்கலாம், எனக்கு கொஞ்சமா இருக்கலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா எல்லாம் அறியும் என்று யாராலையும் சொல்ல முடியல. எல்லோருக்கும் அறியாமை இருக்கு. இந்த அறியாமையை அழிப்பதுண்ட அதுதான் முக்தி. அப்ப அறியாமையை அழிப்பது எதனால வரணும்? அறிவால வரணும். அந்த அறிவானது எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறியப்பட்டதாகமோ அப்படிப்பட்டதான அறிவு வரணும். ஏன்னா எல்லாத்தையும் அறிஞ்சுட்டே இருக்க முடியாது. மனுஷனுடைய வாழ்நாள 100 வருஷம் தான். அந்த 100 வருஷத்திலயும் ஏதோ ஒரு 80 வருஷம் வரைக்கும் அதை இதை அறிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன எதை சொன்னாலும் அறியல, அறிஞ்சதெல்லாம் அறிந்து மறந்து போதும். கேட்டா பாருங்க, இப்ப 80 வயசு தாத்தா மறந்து போறதுன்னு சொன்னா அக்செப்டபிள். 30 வயசுல இருக்கிற பையன் எனக்கு எல்லாம் மறந்து போறதுன்னு என்ன அர்த்தம்? உனக்கு அந்த மறந்து போறதுங்கிறது எப்படி மறந்து போறது அப்படின்னு கேட்டேன்னா, அத நம்ம உபயோகப்படுத்தல மறந்து போயிடும். கம்ப்யூட்டர்ல என்னென்னமோ லாங்குவேஜ் எல்லாம் சொல்றான், அதெல்லாம் கொஞ்ச நாள் உபயோகப்படுத்தலன்னா அது மூலையில போயிடும். இப்ப கேட்டா ஒண்ணுமே தெரியலங்கிறான். என்னையா 1 வருஷம் 2 வருஷம் அதுலயே மண்ணாடிந்து இருக்கீரே இருந்தீரே, நான் அது அப்பா இப்ப ஒண்ணும் தெரியாது, எல்லாம் மறந்து போயாச்சு. இந்த மறதி என்கிறது மனுஷனுக்கு ஒரு வரப்பிரசாதம். மறதி இருந்ததுனால தான் நம்ம சௌக்கியமா இருக்கோம். எப்பாவது அடிப்பட்டதான வலி அப்படியே ஞாபகம் இருந்ததுன்னா எப்படி இருக்க நம்ம வாழ்க்கை? நமக்கு எத்தனையோ துன்பங்கள் வாழ்க்கையில வந்திருக்கு, எத்தனையோ டென்ஷன் வந்திருக்கு, அதெல்லாம் மறந்துருக்கோம். அத மறக்காம இருந்ததுன்னா வாழ்நாள் முழுக்க கவலையா தான் இருக்கும். அப்ப விவகாரம் என்ன, மறதியும் தேவைதான். ஆனா அந்த மறதியானது எப்ப வந்துடுறதோ அப்ப என்ன, நமக்கே சில சமயத்துல கவலையா இருக்கு, முக்கியமான விஷயத்த மறந்துடுவோமா அப்படின்னு. இது ஒரு பயம். வயசான காலத்துல பையனை கூப்பிட்டு இன்னும் நமக்கு கடன் கொடுக்கணும், இன்னும் கொடுத்துருக்கேன், அவர்கிட்ட காசு வசூல் பண்ணும், அது மட்டும் ஞாபகமா சொல்ற. தான் யார்கிட்ட வந்து கடன் வாங்கினாரோ அதை மறந்து விட்டார், மறந்து போச்சு சார் அப்படிங்கிற. அப்ப என்ன பண்றோம், இந்த மறதியிலேயே அது என்ன இருக்குன்னு, சிலது மறக்கிறது சிலது மறக்கல. இப்படி இல்லாமல் எதை அறிந்து கொண்டோமே ஆனால் எல்லாமே அறியப்பட்டதாகமோ அப்படி ஒரு பொருள் இருக்கான். அதை அறிந்தால் அப்புறம் சர்வஜ்ஞத்துவம் வந்தாச்சு. என்ன சார் எல்லா விஷயமும் எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேக்குற சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு ஸ்வேத கேத்துவன்னு ஒரு பையன். அந்த பையன் அண்ணனர்கள் வீட்டுல சாதாரணமாக 8வது வயசுல உபநயனம் பண்ணணும். அஷ்ட வருஷம் பிராமணம் உபநயிதா சமத்யாபயிதா, இதுதான் நியாயம். 8வது வயசுல உபநயனம் பண்ணிடணும் பையனுக்கு. உபநயனம் பண்ணிருந்தா அதுல வச்சுக்கூடாது, வேதாத்தியனத்துக்காக குரு விட்டு அனுப்பிடணும். அவர் வேதாத்தியனத்தை சொல்லி அதெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்லி அனுப்புவார். இது நியாயம் இருந்தது அந்த பழைய நாள்ல, இப்படித்தான் ஒரு வழக்கம் இருந்தது. ஆனா இந்த சேதகேதுன்னு ஒரு பையன் இருக்கானே, அவருடைய அப்பா புத்தாலக்கர், அவரோட 12 வயசு ஆயிடுச்சு. அந்த பையனுக்கு வெறுமனை இருந்து விட்டார், உபநயனமும் பண்ணல குருகுலத்துக்கும் அனுப்பல. ஒரு நாளைக்கு அந்த பையனை கேட்டு பார்த்து, ஏண்டாப்பா நம்ம வம்சத்துல பிறந்தவாழ்லாம் பிரம்ம பந்துன்னு சொல்லலாமா வையலாமா, பிராமணாலிங்கர் பந்துக்கள்னு சொல்லலாமா, நீ எங்கயாவது குருகுலத்தை போய் அஜயனம் பண்ணு அப்படின்ட்டு. இதனால என்ன தெரியுது, இவரோ பெரிய பண்டிதர், புத்தாலக்கர் பெரிய பண்டிதர். பெரிய பண்டிதரா இருந்த போதிலும் பையனுக்கு உபநயனம் பண்ணல அப்படின்னா என்ன தெரியுதுன்னு, அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார். ஏன்னா 6 மாசத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டே இருக்காங்க, பிடிக்கலன்னு அடிச்சுட்டே இருக்கும், என்ன பண்றது. அதனால பாவம் அவருக்கு ராஜாங்கத்துல உத்தியோகத்துல இருந்ததுனால அவரால் பையனுக்கு உபநயனம் போட்டு சொல்லி கொடுக்க முடியல. 12 வயசு ஆயிடுச்சு, இன்னும் தாண்டி போயிட்டு போறாத காலம் சொல்லி சொன்னார். இந்த பையனும் அது வரைக்கும் விளையாண்டு இருந்தவர். சரி, இப்ப குருகுலத்துக்கு போனான். குருகுலத்திலேயே வாத்தியாரே உபநயனம் பண்ணி வச்சுட்டார். உபநயனம் பண்ணிட்டு அவருக்கு என்ன, 12 வருஷம் பாடம் சொல்லி கொடுத்தார். எல்லா சாஸ்திரமும் வந்தார், 4 வேதங்கள் வந்தாச்சு. சாஸ்திரங்கள்லாம் நல்லா வச்சிருக்கான், தர்க்க சாஸ்திரம் என்ன, வியாக்கரணம் என்ன, வேதாந்தம் என்ன, எல்லாம் வாசிச்சுட்டு அப்படி வரான். வரும்பொழுது அன்னைக்குன்னு பார்த்து இவர் ஆத்துல இருக்கார், யாரு புத்தாலக்கர் வீட்டுல இருக்கார். இவர் தலை நின்று அப்படி வரான். வந்ததுமே மனசுக்கு கவலைப்பட்டாராம், நியாயமா எப்படி இருக்கும், நம்ம பையன் நல்லா படிச்சுட்டு வரான்னா சந்தோஷமா வரான்னா அவனை கண்டு இவருக்கு ஒரு கர்வம்னா இருக்கணும். ஆனா அந்த பையனை பார்த்ததுமே இவருக்கு ரொம்ப கவலைப்பட்டார். இவர் ஏன் கவலைப்பட்டார் அப்படின்னு கேட்டேன்னா, தலை நிமிர்ந்து வரான், நம்ம நாட்டுல படித்தவாளுக்கு வினயம்னா முக்கியம், இவருக்கு இவ்வளவு தெரியுங்கிறதே தெரியப்படாது யாருக்கும், எப்படி இருக்கணும், ஹம்பிளா இருக்கணும். அப்படி படித்தவனானவன் வினயத்தோடு இருக்க வேண்டி இருக்க எனக்கும் சமானமாக உள்ளதா அப்படின்னு இவன் தலை நிமிர்ந்து மாறுதட்டு வரானே, இது நியாயம் இல்லையே, நல்லது இல்லையே அப்படின்னு நினைச்சிருந்த கவலைப்பட்டு வர. ஆனா இவனை அதட்டவும் முடியாது வெய்யவும் முடியாது. என்ன பையனா இருந்தாலும் வயசாயிடுது, தோளுக்கு மேல வந்தாச்சு, அப்படி இருக்குன்னு வெய்யப்படாது. என்ன பண்றது, யோஜனை பண்ணாரா அந்த பையனை கூப்பிட்டது, அப்பா ஸ்தப்தோ அனுஜமானோசி, நீ வந்து ரொம்ப கர்வமா இருந்துட்டு இருக்கிய, சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிய, அத கேட்டு தெரிஞ்சுண்டியோ உங்க குரு விட்ட அப்படின்னு. அதுன்னா என்னதுங்கிறான், அத கேட்டியோ, எதை கேட்டால் எதை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகுமோ, அப்படி ஒரு பொருள் இருக்கே அதை அறிந்தாயோ அப்படின்னு கேக்குற. இவர் ஒன்னு அறிஞ்சா இன்னொன்னு எப்படி அறிய முடியும், கிடையாது. காரியம் வேறு, காரணம் வேறு. ஒன்னு அறிந்தால் இன்னொன்னு எப்படி அறிய முடியும்? பூமி வேறு, ஜலம் வேறு, நெருப்பு வேறு, வாயு வேறு, ஆகாசம் வேறு. ஒவ்வொன்றுக்கு தனித்தனி லட்சணம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கு தனித்தனி குணங்கள் இருக்கு. இது ஏதாவது ஒன்னு அறிந்தா எல்லாம் எப்படி அறியப்பட்டதாக ஆகும் அப்படின்னு சந்தேகப்பட்டு, அது போல ஒன்னும் கிடையாது, ஒன்னு அறிந்தா எப்படி அறியப்பட்டதாக ஆகும், நீங்களே சொல்லுதா அப்படியே சொல்றேன். ஆரம்பிச்சு யதா சோம்ய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் ருண்மயம் விஜாதம் சியாத் பாதாரம் பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்யம். யதா சோம்ய குழந்தா எப்படி ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் ருண்மயம் விஜாதம் சியாத், மண்ணு கட்டி இருக்கு பெருசா, கொயவன் வீட்டுல மண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கான், அது நல்லா அந்த கல்லு இல்லாம் சின்ன கல்லாம் எடுத்து ஜலத்துல நல்லா இது பண்ணி அப்படியே கட்டியா பண்ணி வச்சிருக்கான், உருண்டையா பண்ணி வச்சிருக்கான். இது மண்ணுருண்டைய பார்த்தா அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னு, அந்த மண்ணுருண்டை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பல குடங்களை பண்ணினா, பல்லாய பண்ணினா, மூடிய பண்ணினா, அகல பண்ணினா, கீர்த்தனையும் பண்ணினா, அடுத்த நாள் காலமே வந்து பார்த்தா இந்த மண்ணுருண்டை போயிடுத்து, ஆனா இவைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டார். இத்தனை படம் இருக்கு, இத்தனை பல்லாய் மூடி மகள் இவை எல்லாம் இருக்கு, என்னது இது அப்படின்னு. எல்லாம் மண்ணு தான் சார். ஏன்னா நேற்று நான் பார்த்தேன் எல்லாம் வெறும் மண்ணா தான் இருந்தது, அந்த மண்ணுல இருந்து இவைகள்லாம் தயார் பண்ணினார். அதனாலதான் இது மண் குடம், இது மண் பல்லாய், இது மண் மூடி, மண் அகல். அப்படி இந்த மண்ணுங்கிறது மண்ணுருண்டைய தெரிஞ்சின்ற பிறகு இவைகள்லாம் மண்ணால செய்யப்பட்ட பொருள்கள் எல்லாம் மண்ணை தவிர வேறில்லை, மண்ணுத்தான் இப்படி அறியப்பட்டதா இல்ல. அதே போலயே தங்கம் இருக்கு, சிங்கப்பூர்ல இருந்து கொண்டு வந்தார் 2 கிலோ பார் அப்படியே தங்கம். இன்னைக்கு எங்கயோ திருச்சியில 2 கிலோ தங்கத்தை புடிச்சுட்டான்னு பேப்பர்ல போட்டிருக்க பாருங்க. அப்படி 2 கிலோ தங்கத்தை வச்சிருக்கார். அதனால என்ன பண்ணார், நிறைய செங்கிலைகள், வளைகள், மோதிரங்கள் எல்லாம் தயார் பண்ணின. இதெல்லாம் என்னது, இதெல்லாம் தங்கம், அந்த தங்கம் அப்படின்னா எல்லாமே மோதிரம் வேற, வயலை வேற, செங்கிலி வேற, அடிக வேற, இவள் வெவ்வேறையா இருந்த போதிலும் எல்லாமும் தங்கம்னு ஞாபகம் வருதா இல்லையா? தங்கத்தை அறிந்தால் தங்கத்தினால உண்டான பொருள்கள் எல்லாம் தங்கம் தான், அதை விட வேறல்லான்னு எப்படி அறிவோமோ, மண்ணை அறிந்தோமையானால் மண்ணால ஏற்பட்ட பொருள்கள் குடம் பல்லாய் மூடிய அகல் இவைகள் எல்லாம் வெறும் மண்ணு தான் எப்படின்னு அறிகிறோமோ, அதே போல பரம்பொருளை அறிந்தோமையானால் இவைகள்லாம் அறியப்பட்டதாக ஆகும். ஏன்னா பரம்பொருள் இருந்து செய்யப்பட்டவை. மண்ணால உண்டான குடம் பல்லாய் மகள்லாம் மண்ணை அறிந்தா அறியப்பட்ட, மண்ணை விட வேறில்லன்னு அறியப்படும். அதே போல இந்த உலகம் எல்லாம் என்னது, அந்த பரம்பொருளோட வேறில்லன்னு அறியலாம். இதுதான் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம், ஒன்னை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகிவிடும். அப்ப கேக்கலாம், மண்ணை தெரிஞ்சண்டா இந்த குடத்தினுடைய குடம் 2 படி குடிக்குமா 3 படி குடிக்குமா தெரியுமா சார்னா? தெரியாது. ஏன்னா இந்த ரத்னா ஸ்டோர் பிறகு அங்கே போய் நின்னா பாத்துக்கலாம், ஸ்திரீகள் கேப்பா இது இது 1 கிலோ குடிக்குமா அப்படின்னு அவனை கேக்கிறான். அவன் ஒரு நாளும் சமைக்கல அங்க இருக்கிறவன். ஏன்னா அவனுக்கு ஃப்ரீயா சாப்பாடு 4வது மாடியில கிடைக்கிறது, அவன் சமைக்க போறான். ஆனா அவனை போய் கேக்குறான், என்ன இது 1 கிலோ பிடிக்குமா 2 கிலோ பிடிக்குமான்னு. இந்த அம்மா கேட்டா அவர் பிடிக்கும் அப்படிங்கிறான். அப்படி ரைட்டா இல்லையோ வீட்டுக்கு போய் மாறுறதோ தெரியாது விவகாரம் முழுக்க. ஆனா விவகாரம் என்ன, இந்த பாத்திரத்தை பார்த்து தினந்தோறும் சமைக்கிற மாமிக்க இது 1 கிலோ பிடிக்குமா 2 கிலோ அரிசி பிடிக்குமான்னு பார்த்தா சொல்ல தெரியறத சந்தேகமா இருக்கு. மண்ணை விட வேறொன்னும் இல்லை, இந்த மண்ணில குடத்தை தவிர வேறொன்னும் இல்லை. மண்ணை அறிந்தால் குடம் அறியப்படுகிறது என்ன அர்த்தம், இந்த குடத்தினுடைய தத்துவம் மண்ணு தான், அதுல மண்ணை தவிர வேற ஒண்ணும் இல்ல. இந்த சேர்ல சொன்ன சேர்ல என்ன இருக்கு, வெறும் மரம் தான் இருக்கு அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, மரமே சேராக காணப்படுகிறது, மண்ணே குடமாக காணப்பட்டது, குடத்தில் மண்ணை தவிர வேறொரு பொருளும் இல்லை, படத்தை தயார் பண்ணி இந்த படத்துல என்ன இருக்குன்னு மேலையோ கீழையோ நடுவுலயோ இந்த கோணத்திலயோ இங்க பார்த்தாலும் பெரும் மண்ணுதான் இருக்கு. அதே போல உலகம் முழுக்க என்ன இருக்கு, பரமாத்மா இருக்கு. உங்க வலை இருக்கு, வலையில தங்கத்தை தவிர வேற ஏதாவது இருக்கோ, வெறும் அது கல் இருக்கேன்னு கேட்கக்கூடாது. கல் இல்லாத வலை சொல்றேன். அந்த கல் இல்லாத வலையில தங்கத்தை தவிர வேற ஏதாவது இருக்கோ, கட்டான் கொஞ்சம் செப்ப கலந்துருக்கான் சார், அது இல்லையேன்னு வச்சுப்போம். வெறும் தங்கத்துல மட்டும் பண்ணியிருந்தாரே ஆனால் அது தங்கமாகத்தானே இருக்கு. அதே மாதிரியே உலகத்துல பரம்பொருளால் தயார் பண்ணப்பட்டதான உலகம் எல்லாம் பரம்பொருளாக இருக்கு. இப்படி பரம்பொருளை அறிந்தால் எல்லாமும் அறியப்பட்டதாக, உலகம் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகும் அப்படின்னு சொன்னார். அவர் பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கு. அப்ப அந்த பரம்பொருள் என்ன, அது என்னது பரம்பொருள்னா என்னது, அது எப்படி இருக்கும், என்ன ஏது, அறியறதுக்கு வழி என்ன இப்படின்னு அந்த பையன் கேட்டான். அதுக்கப்புறம் சதேவ சோம்யம் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பரம்பொருளை சொன்னார். சார் இப்படி இருக்கா, இப்ப என்ன தெரிஞ்சது, பரமாத்மாவை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகும். எல்லாம் அறியப்பட்டதாக ஆகும்னா என்ன அர்த்தம், பரம்பொருள் தான் உண்மை, இவைகள்லாம் காணப்படுகிறது. என்ன குடம்னு நான் பாக்கிறேன், குடம்னு அதுக்கு ஒரு பேரு வச்சேன், அதுக்கு கழுத்து திருகி வயது பெருத்து இருக்கு. இந்த குடமானது ஜலத்தை ரொப்பி வைக்கிறதுக்கு வசதியா இருக்கு, ஆனா அந்த குடமானது மண்ணு தான். ஆனா குடம்னு அதுக்கு தனி பேரு, மண்ணுன்னு பேரு இல்ல. மண்ணை விட வேறானதாக குடம் என்ற பெயர் உண்டு. மண்ணுல இல்லாதான ஒரு உருவம் இதுல இருக்கு. மண்ணுல உருவம் இருக்கா, அது ஏதோ ஒரு உருண்டையா இருந்தது. இங்க குடத்துல ஒரு தனி உருவம் இருக்கு. ஆனா மண்ணு செய்யாத ஒரு காரியம் வேற இந்த குடம் செய்யறது. மண்ணு என்ன செய்யாது, மண்ணானது ஜலத்தை ரொப்பி வச்சுக்காது, குடமானது ஜலத்தை ரொப்பி வச்சுக்காது. இத்தனை இருக்கு. அப்படி இருந்த போதிலும் இந்த மண்ணானது வேற எதையும் மண்ணு, அந்த குடத்துல மண்ணை தவிர வேற ஒண்ணும் இல்லை. குடம் என்ற பேரு சொல்லுகிறேனே தவிர அது மண்ணுத்தான். வாசாரம்பணம், வாக்கினால் குடம் என்று பெயரிட்டேன். விகாரா, மண்ணானது குடமாக மாறியிருக்கு. மிருத்திகேத்யேவ சத்யம், உண்மையானது மண்ணுத்தான். மண்ணு குடமாக அகப்பட்டது, மறுபடியும் குடமானது உடஞ்சு மண்ணா போயிடுது. குடம் உடஞ்சா என்னாச்சு, சில்லாச்சு. சில்லையும் உடச்சா என்னாச்சு, கொஞ்ச நாளைக்கு மண்ணாயிடுச்சு. சத்தியில அவர் விவகாரம் என்ன, உண்மையா இருக்கிறது மண்ணுத்தான், அது குடம் என்று நடுவுல ஒரு பார்வைக்கு விஷயமாச்சு, அது உபயோகப்படுத்தோம். கடைசியில என்ன இருக்க, மண்ணா போச்சு. மண்ணில இருந்து வந்தது, தான் இருக்கும் பொழுதெல்லாம் மண்ணாகவே இருந்தது, அழியும்பொழுது மண்ணாக அழிஞ்சது, முக்காலத்திலையும் மண்ணாகத்தான் இருந்தது. நடுவுல குடம் என்று பார்த்தேன். இந்த நடுவுல கொஞ்ச நாள் குடம் என்று உபயோகிக்கிறோம் பார்த்தல, இந்த உபயோகிக்க கூடியதான இந்த நிலையில அதுக்கு குடம்னு பேர் வச்சோம். குடம்னு பேர் வச்சாலும் அதனுடைய தத்துவம் என்ன, பெருமண்ணு தான். அதனால்தான் மிருத்திகேத்யேவ சத்யம், முக்காலத்திலையும் இருக்கிறது மண்ணு தான். அதே போலயே முக்காலத்திலையும் இருக்கிறது பரமாத்மா தான். நடுவுல உலகமாக காணப்படுகிறது எல்லாம் ஒரு தோற்றம். சில சமயத்துல பேப்பர்ல போடுற பார்த்தா தோற்றம் மறைவுங்கிறான். அவன் பிறந்தார் அழிந்தார்னு சொல்ல வேண்டாமோ, பிறந்தார் இருந்தார்னு தான் சொல்லணும். ஆனா அவன் கரெக்டா வேதாந்தம் வாசி சொல்றான், தோற்றம் மறைவு. கொஞ்ச நேரம் தோணினார் சார் உலகத்துல, அவ்வளவுதான். அவருடைய ஸ்வரூபம்னா பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் அவர் தோணினார். அதே போல உலகம் எல்லாம் தோற்றம் தான். மண்ணு குடமாக தோணித்து, மண்ணு அகலாக தோணித்து, தங்கமானது வலையாக தோணித்து. நமக்கு இஷ்டம் இல்ல அந்த கிண்டு கிண்டா இருக்க வலை, இப்ப எல்லாம் ரொம்ப மாடானா இருக்கிறதெல்லாம் ரொம்ப மெல்லிசா இருக்கணும் அப்படி. இந்த அம்மா மட்டும் குண்டா இருக்காங்க, ஆனா நகை மட்டும் ரொம்ப மெல்லித்தரும், அதுவே வாங்க முடியலங்கிறாம இருக்க. ஆனா விவகாரம் என்ன, அதெல்லாம் அழிச்சு ஒரு வலையில இருந்து அஞ்சு வலை பண்ணிட்டு அந்த மாதிரி. ஆனாலும் அது மாறிட்டு இருக்கா இல்லையா, மாறுகிறதெல்லாம் அழியத்தக்கது. ஒரு நாளுக்கு அழியக்கூடிய எது மாறாது, பரம்பொருள் மாறாது. அந்த பரம்பொருள் தான் உண்மை. உலகத்துல காணப்படும் பொருள்கள் எல்லாம் தோற்றம் தான் இப்படின்னு அறிந்தது. அப்ப இந்த உலகத்துல மாறாத பொருள் ஏதாவது இருக்கா சார், மாறுற பொருள் தான் நீங்க இதெல்லாம் தோற்றம்னு சொல்லிட்டு இருக்கு. மாறாத பொருள் ஒண்ணு இருந்தா தானே மாறுற பொருளுக்கு கௌரவம், மாறுற பொருளுக்கு அடிப்படையாக மாறாத பொருள் ஒண்ணு இருக்க வேண்டாமா? நித்யோ அனித்யானாம் சேதன சேதனானாம், அழியக்கூடிய பொருள்கள் நடுவுல ஒருத்தர் அழியாமல் உள்ளார், மாறக்கூடியதான பொருள்கள் நடுவில் மாறாமல் ஒருத்தர் இருக்கார். எது தங்கம், அது மாறி இருக்கா? மாறவே இல்லை. அது முன்னால தங்கமா இருந்தது, அதை வளையாக மாத்தினேன், உங்க இதுவாக மாத்தினேன், நீ எல்லாம் மாறிட்டு இருக்கே தர தங்கமானது என்னைக்காவது போயிடுச்சோ அதை விட்டு. என்ன நீங்க என்ன சொல்றது? தங்க வளை, தங்க மோதிரம், தங்க செங்கிலி, அந்த தங்கத்தை விட மாட்டேங்கிற நன்னா இருக்கே வளை. ஆமா, ஆறு தவறுல பண்ணினா அது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்றேன். கர்வமா சொல்லிட்டு இருக்கேன். தங்கம் போகலன்னு அதுல விட்டு தங்கம் போச்சுன்னா தங்கம் இல்லாத பண்ண அத வீட்டு போய் கையில இந்த மூலை என்ன வீசு போய் அத ஒருத்தர் வந்து எடுத்து வைக்கணும். அதுக்கு கிளாஸ் வளையன்னா அதை அப்படியே வீச்சு போட்டுற வேண்டியது. அதுவே தங்க வளையா இருந்தா எடுத்து பத்திரமா அதுக்கு தனிய ஒரு ஸ்டாண்ட வச்சு அது மாதிரி பத்திரமா வைக்கிறாளோ இல்லையா? அந்த தங்கம்ங்கிற விவகாரம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஏன்னா அது மாறாத பொருளாம். மாறாத பொருள் ஒன்னு இருக்கு, எது மாறவில்லை சொல்லுங்க பாக்கலாம். உலகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வாழ்க்கையில எல்லா பொருளையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு நாளும் மாறாத பொருள் ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கலையானால், இத யோசனை பண்ணி பார்க்கலையானால், கடைசியில என்ன ஆன்சர் வரும்? நான்கிறது வரும். நான் தான் மாறுறேன், இது எல்லாம் மாறிண்டு. ஒரு காலத்துல பாரத வித்யாவான கிளாஸ் எப்படி நடந்தது? சீத்து கொட்டாயில நடந்தது. மழை வந்ததுன்னா எல்லாரும் நினைஞ்சிருவோம், சொல்றவரும் கேட்கறோம், எல்லாரும் நினைவோம். இப்ப என்னடா நல்ல ஹாலு, அதுல ஏசி வேற, காஞ்சென்று தூக்கம் வரல. என்ன தூக்கம் விட மாட்டேங்கிற வெங்கல கடையில யானை பூந்தா போற எதை சொல்லிட்டே இருக்கார். இல்லாதவன நல்லா தூக்கம் வரத்தான் வரும். அப்படி அழகா அனுபவிச்சுட்டு கேட்டு இருக்கோம், பகவத் அனுகிரகம் கேட்டு இருக்கோம். அப்படி எல்லாமே தான் மாறிட்டு இருக்க. உலகத்துல பாருங்க, எதாவது பெரிய வீடா இருக்கோ, அகலமான வீடு இருந்ததோ, மூணு கட்டு நாலு கட்டு வீடு இருந்ததோ, அதை இடிச்சு ஆகாசம் வரைக்கும் பிளாட்டா கட்டிட்டான். வாங்கிட்டவன் தான் பிளாட் ஆயிட்டான். ஒருத்தனும் சந்தோஷமா இருக்கான. இந்த சவரம் எனது இல்ல, அந்த சவரம் இல்ல, மேல் சவரம் எனது இல்ல, கீழ் சவரம் இல்ல, நடுவில் இருக்கும். என்னடா பிளாட்டுங்கிறான், அங்க இருந்தா தான் சேஃப்டிங்கிறான். வீடுக்குள்ள அழகா இருந்த மடிய கௌரவம் இருக்கிறது விட்டு வீடுக்கு நடுவுல பாத்ரூம், எங்க போனாலும் மடிங்கறதே இருக்கக்கூடாது. அப்படி என்னடானா இதான் சிவிலைஸ்டு லிவிங். அதோட மட்டுமில்ல, அவர் சொல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப்ங்கிறான். லைஃபுக்கு குவாலிட்டி இருக்கான்னு தெரியும், லைஃப்ல குவாலிட்டியா என்ன குவாலிட்டி? இவன் தான் சந்தியாவந்தனம் பண்றது இல்ல, எட்ட கையோட ரெண்டு கையோட சார்ந்து இருக்கான். ஒரு கையில அப்பளம், ஒரு கையில இது, அது பாதி கடிச்சு அது இருக்கிறான். என்ன விவகாரம்? இவ்வளவு அவகாரமா இருக்கான், இவன் சிவிலைசேஷன் சொல்லிக்கிறான், நம்மள வைக்கிறான் இருக்கட்டும். ஆனா விவகாரம் ஒண்ணு மட்டும் பார்ப்போம், எல்லாம் மாறிட்டு இருக்கு. ஒரு காலத்துல எப்படி இருந்தோமோ அதை விட்டு மாறிட்டு இருக்கு. ரோட்ல போகும்பொழுது கேர்ஃபுல்லா போகணும், கீப் லெப்ட் சொல்லுவா, முதல்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பா, இடது பக்கம் தான் போகணும், முன்னால பார்த்துட்டு போகணும், கவனிச்சுட்டு போகணும், வண்டி வருதான்னு பாக்கணும், ரோடு கிராஸ் பண்றத ரெண்டு பக்கம் வருதான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிராஸ் பண்ணும். இப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காதுல செல்போன் வச்சிருந்தா அவன் பாட்டுக்கு நடக்கிறான். வண்டியில வரணும்னு தான் பத்திரமா போகணும், இவனை இடிக்காம நான் இருக்கணுமே, இடிச்சுட்டேன்னா நான் ஜெயிலுக்கு போகணும். என்னடா அது வம்பா இருக்கு? அவன் ஹார்ன் அடிக்கணும், ஹார்ன் அடிச்சானு எருமாடாவது நகரும், இவன் நகர மாட்டான். என்ன காதுல கேட்டாதானே, எது மாறல? உலகம் முழுக்க மாறிண்டே இருக்கு, எதையும் மாறாத பொருள் ஒன்னும் இருக்கிறதாக தெரியல. ஆனா கடைசியில யோசனை பண்ணி பார்த்தா ஒரு பொருள் மட்டும் மாறல, எது? நான் என்கிறது. சின்ன வயசுலயும் நான் தான் சொன்னேன். என்ன கல்யாண போட்டோல காமிச்சோன்னா இது நான்ங்கிறேன். அதுக்கப்புறம் குழந்தைய எழுத்துன்னு குழந்தை பிறந்த காலத்துல இது யாருன்னா நான்ங்கிறேன். சச்சிந்து பூர்த்தியில அந்த போட்டோ காமிச்சாலும் நானுங்கிறேன். 85 வயசுல போட்டோ காமிச்சாலும் நானுங்கிறேன். இன்னும் எத்தனை வருஷம் இருப்பேன், இன்னும் 20 வருஷம் இருக்க போறேங்கிறேன். நான் மாறவே இல்லையே. உடல் மாறி இருக்கு, ஷேப் மாறி இருக்கு, எல்லாம் மாறி இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தான் கண்ணாடி மாத்திட்டு இருக்கோம், எது மாறல? எல்லாம் மாறிட்டு இருக்கு, ஆனா நான் மட்டும் மாறல. ஆண்களும் தன்னை நான் தான் சொல்லிக்கிறா, பெண்களும் தன்னை நான் தான் சொல்லிக்கிறா. நான் சரீரத்துக்கு வயசே தவிர, உடலுக்கு வயசே தவிர, நானுக்கு வயசே இல்லை. எப்பொழுதுமே நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற நிலையிலேயே நான் இருக்கேன். இந்த நான் ஒண்ணுதான் உலகத்துல மாறாதது. எந்த நான் தாத்தா மடியில படுத்துட்டு விளையாடினேனோ அந்த நான் தான் இப்பொழுது என் மடியில என் பேரனை கொஞ்சிட்டு இருக்கேங்கிறோம். அந்த நான் தான், அந்த நான் மாறலேங்கிறதுக்கு அதே நான் தான்ங்கிறான். அப்ப என்ன அர்த்தம், நான் என்கிறது மட்டும் உலகத்துல மாறல, ஆனா உலகத்துல நான தவிர எல்லாம் மாறி இருக்கு. இப்ப எல்லாம் மாறுறதுன்னு சொன்னேனே, மாறுவதெல்லாம் தோற்றம். இந்த மாறாத ஒண்ணு இருக்கு, அதான் உண்மை. அந்த மாறாதான் ஆன்மா, மாறாதது ஆன்மா. நான் என்கிறது பிரம்மம், ஆன்மாங்கிறது பிரம்மம். இப்ப என்னாச்சு, இந்த நான் என்கிறது உள்ள இருக்கு, அதான் ஆத்மஸ்வரூபம். ஆனா உலகம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கேன், உலகத்துல மாறாத பொருளே கிடையாது, எல்லாமே மாறிண்டே இருக்கு. இது வேற ஒவ்வொருத்தரும் அவ சொல்லிக்கிற அடுத்த ஜெனரேஷன்ல, நான் உன் மாதிரி அச்சது இல்ல, நான் சின்ன வயசுல சுத்தமா எங்க அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்டுட்டு தான் இருந்தேங்கிறான். அவ அம்மா அப்பாவ கேட்டா தெரியும், அவ அதுக்கு ரிவர்ஸ் தான் சொல்ற. நாங்க எம் மாதிரி இல்ல என் பையன், இந்த காலத்து பசங்க எல்லாம் ஒரு மாதிரி, இதே மாதிரிதான் ஒவ்வொரு சொல்லிட்டே இருக்காரு விவகாரம் முழுக்க. அவ மட்டும் நல்லவா, அவளுக்கு அடுத்த பிறந்தவா நல்லவா இல்லையா ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்க. இந்த பேரனா அவன் பேரன் பிறந்தப்ப இப்படிதான் சொல்ல போறான்னு விவகாரம் அப்படித்தான் இருக்கு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், மாறக்கூடியதான பொருள் ஒண்ணு, மாறாத பொருள் ஒண்ணு. மாறக்கூடியதான பொருள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அழியறதாக இருக்கு, அத மாறிட்டு இருக்கு அழிஞ்சிட்டு இருக்கு. ஆனா மாறாத ஒருத்தர் உள்ள இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்றார், வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. சின்ன வயசுல பாருங்க, அப்ப நடந்ததெல்லாம் பார்த்தேன், அடு வயசுல பார்த்தேன், இப்பவும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பாக்கறது தவிர உங்களால ஒண்ணும் பண்ண, உங்க வார்த்தை யாரும் கேட்கல, சொல்லத்தான் சொல்றோம். ஆனா விவகாரம் என்ன, அவா வாழ்க்கை பிடிச்சா கேக்குறா இல்லன்னா இல்ல சொல்லி, ஆனா கேக்குற போல ஆக்ட் பண்றான்னு நீங்க சொன்னீங்க. சந்தியாவந்தனம் பண்ணுங்க, யார் பண்றான், எதோ சாஸ்திரம் சொல்றாரு, அவர் மண்ண பண்ணிக்கிட்டோம் தக்கிமையானால் அவர் பண்ண ஆரம்பிச்சிருவான். எல்லோருமே அவளுடைய அந்தராத்மா அவளை சொல்லணும், அவ சொன்ன அப்புறம் கேட்டப்பா. ஆனா எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கோம், இதுல சந்தேகமே இல்ல. இதுதான் காட்சின்னு, மாறக்கூடியதான பொருள்களை பார்த்து கொண்டிருக்கோம், ஆனா அவைகளை மாற்றி வைக்க நமக்கு தகுதி இல்லை. இன்னொன்னு, இது இப்படி இருக்கட்டும், இது இப்படி மாறட்டும் அப்படின்னு நீங்க சொன்னா கேக்கிறாளோ, ஆச்சாரியால் சொன்னாலே கேட்காத மனுஷியால் மற்றவர்கள் சொன்னா கேட்க போறாங்க. நீங்க உண்மையை பேசணும், சத்தியத்தை தான் பேசணும், சந்தியாவந்தனத்தை பேசணும், பக்தியோட இருக்கணும் சொன்னா, எவ்வளவு பெரியவாளா இருந்தாலும் சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டுறோம். அடுத்த நாள் பழையது புனராஜன் மகா கவி அதே மாதிரி தானே இருக்கும். அப்ப விவகாரம் என்ன, உலகத்துல இருக்கிற பொருள் ரெண்டு, ஒன்னு மாறக்கூடியதான பொருள், ஒன்னு மாறாதான பொருள். அந்த மாறக்கூடியதான பொருள்களுக்கு திருஷ்யம்னு பேரு, மாறாத பொருளுக்கு திருக்குன்னு பேரு. இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, உள்ள இருக்கக்கூடியதான பொருள் அறிவான பொருள். நமக்குள்ள இருக்கக்கூடியது அறிவு, அந்த அறிவால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கோம். எதை எதை அறிகிறேனோ அதெல்லாம் மாறிக்கொண்டு இருக்கு. வாங்குற புதுசுல என்ன அழகா இருக்கு அப்படின்னு கர்வமா வாங்கினோம். ஒரு பத்து நாள் ஆனப்பறம் என்னாச்சு, சரி அங்க கிடக்க நூலையில இருக்கு அவ்வளவுதான். முதல் கிளாஸுக்கு வரப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா, இனிமேல யாரும் சீரியஸா படிக்கணும், ஜீவன் முக்தானந்த லஹரி நொட்டு பண்ணி பண்ண, நம்ம ஆச்சாரிய அங்கே பிரகரணம் ரொம்ப அழகா சொல்ற, சரி படிச்சு விடுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். வீட்டுக்கு போனதுமே அடுத்த கிளாஸுக்கு பார்க்கணும், இது ஒண்ணுதானே வேலை, ஏற்கனவே வேலை இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் அறிவதுன்னு ஒண்ணு தெரிஞ்சுட்டு இருக்கோமோ இல்லையா, அது அவருக்கு சாட்சின்னு பேரு. இதெல்லாம் சாட்சியம், வெளியில இருக்கிறது திருஷ்யம், உள்ள இருக்கிறது திருக்கு. இப்படி பொருள்கள் உலகத்துல எப்படி திருக்கு திருஷ்யம், இந்த திருக்கு திருஷ்யத்துல திருக்குரூபமா தான் இருந்து கொண்டு வெளியில இருக்கக்கூடியதான பொருள்களை பார்த்து கொண்டிருக்கார், அவருக்கு ஜீவன் முக்தர்னு பேர். நாமெல்லாம் எப்படின்னா உலகத்துல உலகத்தை பார்க்கிறோம், பார்க்கறது மட்டும் இல்ல அத்துடன் ஒன்று ஆயிட்டோம். எந்த பொருளை பார்க்கிறானோ அப்பொருளோட ஒன்னு ஆயிட்டோம். இந்த சினிமா போஸ்டர் பார்த்துட்டு அப்படியே நிக்கிறான் பாருங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் அசையறது இல்ல. சார் பின்னால லாரி வருது, வந்தா வந்துகிட்டோம், அவன் தான் பத்திரமா இருக்கணும். அதே போல அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா தன்மையனா போயிட்டான் விவகாரம் முழுக்க. அதே போலயே ஒரு கடையில ஏதாவது ஒண்ணு விக்கிறான்னு வச்சுங்க, ஷோ கேஸ்ல போயிட்டான, அந்த புடவை என்ன நன்னா இருக்குன்னு பாரு, பாதி ரோட்ல நிக்கிற பசுமாடாவது கொஞ்சம் ஓலமா வந்து நிற்கும். நடுவுல நின்று அப்படியே அரவணியா பார்த்து பக்கத்துல இருக்கிற மாமியோட அதே கதை பேசிட்டே இருக்க. இப்ப என்ன விவகாரம் இது என்ன? நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது இதே டிசைன் தான் வந்தது, அப்ப நான் வாங்கியிருக்கேன், இத்தனை நாளா டிசைன் போயிடுது, இப்ப புதுசாக அந்த டிசைன் வந்து இதே கதை தான் பேசிட்டு இருக்க. என்ன சுவாமி இப்ப விவகாரம் என்ன? பொருளானது இருக்கு, அப்பொருளை பார்த்துட்டு இருக்க, பார்த்த பிறகு ரசித்து சுவைத்து அத்தோட ஒன்ன போயிட்டாங்க. ஆனா ஜீவன் முக்தனானவன் இது ஒரு தோற்றம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே இருக்க. அதனால மாறுபடல, அதனால இவர் இவரிடத்துல ஒரு தோற்றம் ஒரு மாறுதல ஒண்ணு ஏற்படல. மற்றவர்களுக்கு இதை பார்க்கும் பொழுது ஒரு ஆனந்தம் ஏற்படுறது, ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, இது எனக்கு வேணும் எனக்கூடியதான ஆசையானது பெறுகிறது. ஆனா சில பேருக்கு இது நன்னா இல்ல, இந்த கலர் நன்னா இல்ல, இது நன்னா இல்ல, இது வேண்டாம் என்று அதுல அருவறுப்பு ஏற்படுறது. ஆகையால் ஒரு மாற்றம் யாரிடத்துல ஏற்படுகிறதோ அவன் சம்சாரி, யார் எதை வெறுமன பார்த்து கொண்டிருக்கானோ அவன் ஜீவன் முக்தன். இவனும் பார்க்கிறான், அவனும் பார்க்கிறான், பார்க்கிறதுல வித்தியாசம் இல்ல. பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்க கூடியதான பொருள்கள். ஆனா மாறவன் உள்ள ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், அவன் அசையலைன்னா அவன் மாறலைன்னா அவனுக்கு ஜீவன் முக்தன் பேர். அவனிடத்திலையும் மாறுதல் ஏற்படுமே ஆனால் அவன் சம்சார், இதுதான் வித்தியாசம். இப்ப நம்ம ஜீவன் முக்தன் என்ன? பொருள்களை பார்க்கிறார், பாணுகிறார், அது பொருள்கள் தான் மாறக்கூடியதான பொருள் அப்படின்னு பார்த்துட்டு அதோட ஒரு விதமான மாற்றமும் தன்னிடத்தில் ஏற்படாமல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார் அவன் ஜீவன் முக்தன். இந்த ஜீவன் முக்தனுக்கு என்ன ஒரு சந்தர்ப்பம்? பொருள்களை பார்க்கிறார், கண்ண உடனே பிராணன் விட்டுருல. ஜீவன் முக்தன் நம்மளோடதான் இருக்கார், நீங்க பாக்கிற போலதான் பாக்கிறார், நீங்க கேட்கிற போலதான் கேட்கிறார். ஆனால் அவருக்கு விருப்பு வெறுப்புகள் இன்ப துன்பங்கள் ஏற்படவில்லை. சுகேஷு அனுத்விக்னமனஹா துக்கேஷு விகதஸ்புரஹா அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்க. அதே அம்சத்தை முதல் ஸ்லோகத்தில் நமக்கு சொல்றார். புறப்பைரை பௌரான் பத்யன்னு நர வணிக யுவதி நானா கிருதிமயான்னு புரே பட்டணத்துல இருக்க. அவரே பட்டணத்துல இருக்கப்படாத, காட்டிலேயே இருக்கணுமா? ஜீவன் முக்தன் எங்கேயாவது இருக்கிறான். புரே பௌரான் பத்யன்னு பட்டணத்துல ஜனங்களை பார்த்து கொண்டு, பௌரான்ன ஜனங்கள், பொருள்களை மனிதர்களை பார்த்து கொண்டு, யாரு? நர யுவதி நானா கிருதிமயானு, நராள் மனுஷர், யுவதிகள் சின்ன பெண்கள், வயசோட இருக்கக்கூடியதான பெண்கள், நானா கிருதிமயானு பல உருவங்களோடு இருக்கிறவாள் மனுஷர். ஒருத்தர் பேண்ட் போட்டு இருக்கார், ஒருத்தர் வேட்டி கட்டிருக்காரு, ஒருத்தர் தட்டாட கட்டிட்டு இருக்காரு, ஒருத்தர் அமெரிக்கால இருந்து வந்தார் அரண்ஜார் போட்டு இருக்காரு, ஒருத்தர் விவகாரம் என்னடான, ஒருத்தர் வேட்டி கட்டிட்டு இருக்காரு, ஒருத்தர் பஞ்சரத்தன் கட்டிட்டு இருக்காரு. இப்படி ஒரே மனுஷன்தான், அந்த மனுஷர்களுக்குள்ளேயே எப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம். ஒருத்தர் ஜுப்பா போட்டு இருக்காரு, ஒருத்தர் ஷர்ட் போட்டு இருக்காரு, ஒருத்தர் ஹாஃப் ஷர்ட் போட்டு இருக்காரு, ஒருத்தர் என்னடா அந்த டி ஷர்ட் ஒண்ணு போட்டு இருக்காரு. படிக்கிறவனுக்கு இவனுக்கு இல்ல, முதுகல் போட்டுருக்கான். இப்படி பல பொருள்களை பல வேஷங்களை போட்டுண்டவாட இவர் பார்த்துட்டு இருக்காரு. நானா கிருத்திமயான்னு ஆச்சாரியர் என்னைக்கோ ஸ்லோகம் எழுதினாலும் இன்னைக்கும் என்ன நடக்கிறதோ அது போல இருக்கு. அதே போல பெண்கள் நர யுவதி வரமா புடவை கட்டிட்டு இருக்க, வரமா ஜீன்ஸ் போட்டு இருக்க, வரமா வேற ஏதோ போட்டு இருக்க. ஆனா விவகாரம் என்ன? பேஷனா காணப்படணும், நான் அழகா இருக்கேன் என்று எல்லோரும் அறியணும் என்ன, இதுதான் அபிப்பிராயம். வஸ்திரம் எதுக்கு? உடம்ப மூடிட்டு இருக்கிறதுக்கு, அதை மட்டும் பண்றது இல்ல. நீ விவகாரம் முழுக்க என்ன நம்ம போட்டுருக்க, எதற்காக வஸ்திரம் வந்திருக்கோ அதை மட்டும் மறந்து விட்ட ஜனங்கள். அப்படி பல பல வேஷங்களோடு இருக்கக்கூடியதான ஆண்களையும் பெண்களையும் பார்த்து கொண்டிருக்கார். என்ன ரோட்ல போகும்போது அத்தனை பேரும் இருக்காள. சரி, புரப்பௌரான் புரே பௌரான் புரே பட்டணத்தில் பௌரான் மனிதர்களை பச்சென்னு பார்த்து கொண்டே எப்படி நர யுவதி நானா திருதி மயானு மனுஷாள் நராள்னா மனிதர்கள் ஆண்கள் யுவதி பெண்கள் நானா திருதி மயானு பல வேஷங்களை போட்டு இருக்கிறவள சுவேஷானு நல்ல வேஷங்களோட யாராவது வெளியில வந்தா எப்படி வர நான் பாக்கிறதுக்கு அழகா இருக்கணும் அல்லது பார்க்கிறதுக்கு இன்னொருத்தர் அருவருத்துக்கள் விடாது. அவ்வளவு நம்ம சாதாரணமா வரப்ப எப்படி வரோம் நம்ம சாதாரணமா இருக்கணும். இன்னொருத்தர் நம்மளை பண்ணி ஏண்டா இப்படி இருக்கான் ஏன் வெளியில வந்தான் அருவருத்துக்க விடாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சுவேஷானு. ஆனா ஸ்வர்ண அலங்கரண கலிதானு ஸ்வர்ண அலங்கரண கலிதானு தங்கத்தை உடம்பு முழுக்க தங்கத்தை போட்டு அலங்காரம் பண்ணிட்டு வராளாம். பழைய நாள்ல இப்ப எது வேணுமோ அது கூட போட்டுக்கிறது இல்ல. மாங்கல்ய சூத்திரத்தை கூட கட்டி வச்சுட்டு வந்துட்டான். என்ன விவகாரம் அதெல்லாம் போட்டுட்டா அவமானம் சார். எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு ஏன் இன்னொருத்தருக்கு தெரியணும் என்னுடைய பர்சனல் லைஃப் ஏன் தெரியணும் இப்படின்னு கேட்டா வரமா அந்த அம்மா சொன்னேன் உனக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கான்னு நாலு அக்கௌண்ட் இருக்குங்கிற இது மட்டும் வேண்டாமா உங்களை பத்தி ஊர்ல இருக்கிற வாழ்க்கை தெரியணுமா ஏன் எதாவது உங்களுக்கு ரகசியமா இருக்கணுமோ அது வேண்டாம்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஊர்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது வசதியா வேண்டாம்னு சொன்னோம். உங்களை பத்தி நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். நான் தெரிஞ்சுக்கணும் நான் கஷ்டப்பட்டு உங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதை தவிர இப்ப எல்லாரும் என்ன ஆயிடுச்சு என்னமோ அக்கௌண்ட்ங்கிறான் அதுங்கிறான் இதுங்கிறான் பேஸ்புக்குங்கிறான் இனிமேல முதுகு புக்குன்னு வரல என்னன்னு தெரியல ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஒருத்தனை பத்தி இன்னொருத்தருக்கு தெரியவே கூடாது உங்களை பத்தி இன்னும் தெரியவே கூடாது. ஆனா தெரிஞ்சுட்டு அதனால சில ரொம்ப பேர் நஷ்டமாயிருக்கா வாழ்க்கையில கவலைப்பட்டு இருக்கா இருந்தாலும் புத்தி வரல இது என்ன பண்றது பாருங்க. இப்படி இவெல்லாம் என்னடா உடம்பு முழுக்க ஆபரணங்களை போட்டு நாலு பேர் எதிர்க்க நான் அழகா இருக்கேன்னு காட்டணும்னு வந்துட்டு இருக்கா. சொன்னாலங்கரண கலிதானு எப்படி இருக்காரு சித்திர சதுருஷானு அந்த பொம்மையில போட்ட மனுஷாள் மாதிரி இருக்காரு. ஏன்னா அவனும் ரோட்ல நிக்கிறது பார்த்தா கைய தூக்கிட்டு நிக்கிறான் காலை தூக்கிட்டு நிக்கிறான் ஏதோ பொம்மையில போட்டா போலன்னு இருக்கான். அது விவகாரம் முழுக்க எப்படின்னு அவன் சினிமால எப்படி டிராக் பண்றானோ அப்படி இவனும் இருக்கான் அப்படின்னு காணப்படணுமா நாலு பேருக்கு இப்படித்தானே இருந்து கிருஷ்ணு புரே பௌதான் பத்தியன்ன யுவதி நானாக்கிருதி மயானு சுவேஷானு பல ஆக்கிருதிகள் நானாக்கிருதி மயா நானா ஆக்கிருதி மயா இல்ல நானாக்கிருதி மயான பேர் உருவங்களோட கூடினவள் பல பல பேரு பல பல உருவங்களோட சுவேஷானு ஸ்வர்ண அலங்கரண கலிதான் சித்திர சதுருஜானு நல்ல வேஷங்களோட இருந்து கொண்டு அநேக விதமான ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு ஸ்வர்ண அலங்கரண கலிதானு பழைய நாள்ல பாவம் அப்ப வெறும் தங்கத்தை தான் போட்டிருப்ப இப்ப தங்கம் மாதிரி இருக்கிற பொருள் போட்டுக்கிறேன். ஏன்னா வெளியில தங்கம் போட்டுடா பத்திரமா வர முடியாதுன்னு விவகாரம் என்ன ஸ்வர்ண அலங்கரண சித்திர சதுருஷானு ஸ்வயம் சாட்சாத்ரஷ்டா இத்யபிச்ச கலயன்னு. ஆனா அவர் மட்டும் நினைச்சிட்டு இருக்கார் இத்தனையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் பார்ப்பவனே தவிர அவைகளை அனுபவிப்பவன் அல்ல. நான் வெறும்னு பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு பார்க்கறது வேற அதோட ஒண்ணி போறது வேற. ஒரு பொருளை பார்த்ததுமே அந்த பொருளானது நம்ம மனசுல ஒரு ஹூக் ஆகி அது எனக்கு வேணும் எனக்கூடியதான மாறுதலை எனக்கு உண்டு பண்ணப்படாது. அது உண்டு பண்ணிட்டேன்னா நான் சாதாரண மனுஷன். பொருளை பார்த்ததுமே எவ்வளவு அழகா இருக்குத கண்ணை பறிக்கிறதுன்னா கண்ணு இங்கதானே இருக்க ஆனா சொல்றது மட்டும் கண்ணை பறிக்கிறது மனசு அப்படியே பறிக்கிறது அப்படிங்கிறனே. எப்ப கண்ணை பறிக்கிறதோ அப்ப உங்க கண்ணுக்கு வீக்னஸ் இருக்கு. அந்த பொருளே எங்கேயோ இருக்கக்கூடியதான உயிர் இல்லாததான பொருளே அது ஜிலு ஜிலுன்னு இருக்கு கண்ணை பறிக்கிறது நம்ம மனச பறிக்கிறது நம்ம வாங்கணும்னு தோன்றதுன்னு வந்தது. ஆனால் அப்ப நீங்க எந்த அளவுக்கு வீக்கா இருக்கா பொருள் அந்த புடவை கடையில புடவை வெளியில போட்டதை பார்த்ததுமே மாமிக்கு ஒரு சபலம் வந்து ரொம்ப நன்னா இருக்கு இந்த கலர் நன்னா இருக்கு இந்த டிசைன் நன்னா இருக்கு இந்த புட்டா நன்னா இருக்கு எவ்வளவு இருக்குமோ காசு அப்படின்னு நினைச்சு இந்த கிட்ட போய் போய் பார்த்தேன்னா அந்த டேக் அந்த பக்கம் இருக்கு அது வேற எவ்வளவு உள்ள போய் பாக்கலாம்னா கதவு மூடி இருக்க, லஞ்ச் டைமா, மத்தியானம் 12 மணிக்கு அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்க வியவாரம் முழுக்க. என்னடா இப்படி என் மனசுல ஒரு அட்ராக்ஷன் வருமேயானால் சாதாரண மனுஷன். நான் வெறுமன பார்த்துட்டு தான் இருக்கேன், பார்த்துட்டு போக வேண்டியதானே, அதோடு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தானே ஆனால் ஜீவன் முக்தன். அதனால தான் சொல்றா, நான் வெறுமன பார்க்கிறவன், இதோட சம்பந்தப்பட மாட்டேன், சம்பந்தப்படுபவன் இல்லை. அது எவ்வளவு இருந்தா என்ன, என்ன இருந்தா என்ன, நமக்கு என்ன அப்படின்னு ஒவ்வொரு பொருளையும் நமக்குன்னு சில பொருள், சில பொருள் நமக்கு பிடிக்கல பார்க்கலாம், எங்க இருந்தாலும் பாக்கறது இல்ல. ஆனா சில பொருள் மட்டும் நமக்கு பிடிச்ச பொருளா இருந்தா அதோட ஒன்னா நின்று போயிடுறோம். அப்படி இல்லாமல் எந்த பொருள் இடத்துலயும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல், ஒரு பற்றுதல் இல்லாமல், ஸ்வயம் சாட்சாத்ரட்டா இத்யபிச கலயன்னு இப்படியும் பார்த்து கொண்டு தை சஹரமன். அதே சமயத்துல மனுஷியாள் வரா, அவளை விஷ்ணு இருக்காரா, கேட்டிப்போ கிட்ட வராத இப்படிங்கிறாரா, கிடையாது. நம்ம கிட்ட வந்தா பேசுறார், இல்ல சௌக்கியமா இருக்கார், அவரு தெரிஞ்ச விஷயத்த சொல்றார், கேட்டா சமாதானம் சொல்றார், அவளோட உண்ணி போயிருக்கார். ஆனால் எப்பொழுதும் நாம் பார்க்கிற பொருள்கள் எல்லாம் வெறும் பார்க்கப்படுகின்றதே வழிய அது என்னை மாத்தாது, என்ன அஃபெக்ட் பண்ணாது, என்னிடத்துல ஒரு மாற்றுதலும் உண்டு பண்ணாது. இவைகள்லாம் மாறக்கூடியதான பொருள்கள், அது வெறும் தோற்றமே தவிர உண்மையற்ற, உண்மையல்ல, உண்மையானது பரம்பொருள் தான். என்ன ஜிமிக்கி நல்லா இருக்கு, தோடு நல்லா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்குன்னா, தோடா இருக்கிறவோ அழகு, அதுவே தங்கமா இருந்ததுன்னா தங்க பிஸ்கட்ட போட்டு போல, தங்க பிஸ்கட்ட கையில வச்சுட்டு இப்படி வருவில, கிடையாது. ஏன் தங்கமா இருந்தா அது உபயோகப்படுத்தாது, அது வளையா இருந்தா போட்டுக்கலாம். சோ இவைகள்லாம் காணப்படுகிறதே தவிர, ஆனா இதுக்கு மூலமா இருக்கக்கூடியது தங்கம் ஒண்ணுதான், மாறாத பொருள். அதே போலயே உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள்லாம் மாறிக்கொண்டிருப்பது, ஆனா மாறாதது பரமாத்மா ஒருவர் தான். அந்த பரமாத்மா தான் இப்படி காணப்படுகிறார். எந்த பொம்மை பார்த்தாலும் அந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது வெறும் காகிதம் தான், காகிதத்தில் தான் பொம்மை இருக்குன்னு, பொம்மை வரைய வரையப்பட்டது எதுல, காகிதத்திலயோ அல்லது துணியிலயோ கேன்வாஸ்லயோ, பொம்மையாக காணப்படுறது வெறும் கலர் தான். உண்மை எது, அது கீழே இருக்கக்கூடியதான கேன்வாஸோ பேப்பரோ. அதே மாதிரிதான் பிரம்மன் தான் எங்கும் இருக்காரு, அதுக்கு மேல பொருள்களானது காணப்படுகிறது தோற்றம். என்ன பார்த்தேன், சினிமாவை பார்த்தேன்னு சொல்றீங்களே தவிர, என்ன ஆக்டரை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்றீங்களே தவிர, யாராவது ஸ்கிரீனை பார்த்தேன்னு சொல்றாடா. ஆனா நடமா பார்த்தது எது, 3 மணி நேரம் எதை பார்த்தது, ஸ்கிரீனை தானே பார்த்தேன், அதுல பொம்மை காணப்பட்டது, பார்த்தது ஸ்கிரீனை தான். ஏன்னா இந்த பக்கம் திரும்பி உட்கார்ல பாருங்க, உட்கார்ந்தேன்னா உங்களை பைத்தியம்னு சொல்லுவோம், ஆனா இருக்கிறது எல்லாமே பைத்தியம் தான். ஏன்னா ஸ்கிரீனை பார்த்துட்டு பொம்மையை பார்த்தேன்னு சொன்ன அவன் என்ன சொல்றது, படித்தவன் ஆனாலும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கான். லோகத்துல ஜீவன் முக்தனா இருக்கிற இந்த உண்மையை அறிந்தவன் மாறக்கூடியதான பொருள்களை பார்த்து கொண்டே அந்த பொருள்கள் எல்லாம் பரமாத்மா என்ற உண்மையும் அறிந்தவன். ஆகையால் அந்த பரமாத்மா நான் தான் இவைகளை பார்த்து கொண்டிருக்கேன் என்று அறிந்து கொண்டு அதோட மாறாமல் இருக்கிறான், துன்பத்தை அடையாமல் இருக்கிறான். இப்படியும் நினைத்துக் கொண்டு கை சகரமன், அதே சமயத்தில் அவைகள் வேண்டாம் என்று அந்த பொருளோட வீசி எரிகிறதோ அல்லது அதை கோபித்துக் கொள்றதோ ஒன்றும் கிடையாது. தை சகரமன் முனிர்ன வியாமோகம் பஜதி, இங்க முனின்னு போட்டிருக்க, முனின்னா மனநம் பண்றவர் அர்த்தம். குரு சொன்னதான வார்த்தை அப்படியே மனசுலயே நினைச்சுட்டு இருக்க. என்ன சொன்னார், பரமாத்மா ஒருவர் தான் உண்மை, அப்பரம்பொருள் தான் உண்மை, மற்றவைகள்லாம் மாறிக்கொண்டிருப்பது சாட்சிய அளிக்கிறது, பார்த்து கொண்டிருக்காயே தவிர பார்க்கிறவன் தான் உண்மை, பார்க்கக்கூடியதான பொருளானது மாறக்கூடியது. மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பொருள்கள் மாறாத உள்ளதான ஒரு ஆத்மா தான் உண்மை அப்படின்னு குரு சொன்னார். குரு சொன்னது குருவுக்கே விட்டு விட்டு நம் பாட்டுக்கு இல்ல, இவரைப்பட்ட நாம அந்த பரீட்சையானது அடுத்த நாள் பழைய புத்தகத்தை எடுத்து தனிய வச்சுக்கிட்டோம், அது எதுவும் இனிமேல் தொடக்கூடாத பொருளாக. எல்லாரும் அப்படித்தான், அந்த லாஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்ததுன்னா வீட்டுக்கு வந்ததுமே முதல் காரியம் என்ன, பழைய புத்தகத்தெல்லாம் எடுத்து, அது கடைக்கு போடல, ரிசல்ட் வந்தப்புறம் போடணும். என்னதான் பத்து வருதா இருந்தாலும் அது ரிசல்ட் வந்தப்புறம் போடணும். ஆனா அதை எடுத்து தனியா எடுத்து வச்சாச்சு, அல்மாரியில நீட்டா பண்ணி வச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு எந்த சினிமாக்கு போவோம் முன்னாலேயே பிளான் பண்ணியாச்சு. அதுக்காக தயார் பண்ணிட்டு அப்படி என்னடாமே இன்னும் ரெண்டு மாசம் அடுத்து அட்மிஷன் வர வரையும் இங்க கீட்டே போறதில்ல அப்படின்னு ஒரு பிரதிஜையோட இருந்துட்டு இருக்கோம். இப்படித்தானே. ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், பொருளை பார்க்கிறார். இந்த பொருள்கள் எல்லாம் வெறும் காணக்கூடியதான காட்சி அழிக்கக்கூடியதான பொருள்களை பார்க்கிறவன் நான். ஆனா இந்த பார்க்கிற நான் பார்க்கப்படும் பொருளால் மாறப்படு போவதில்லை. அதை வெறுமன பார்த்து கொண்டிருக்கேன். இந்த தீபம் இருக்கு, தீபத்துக்குள்ள நாம் இருக்கோம். இந்த கிளாஸ்ல இங்க இருக்கும், இதுக்கப்புறம் யோகா கிளாஸ் நடக்கும், அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜி கிளாஸ் நடக்கும், ஏதாவது நடக்கும். இங்க எது நடந்தாலும் அந்த தீபம் ஏதாவது மாறுறதா? இது வேதாந்தம், நம்ம நல்லா ஒழிக்கணும். வேற கிளாஸா இருந்தா டிம் ஆயிடணும். ஏதாவது பண்றதோ அது ஒண்ணும் பண்றது இல்ல, அது பாட்டுக்கு இருக்கு. நீங்க எதை பண்ணினாலும் அது சம்பந்தப்படலையோ. அதே போல அந்த ஜீவன் முக்தனானவன் பொருள்கள் எப்படி இருந்த போதிலும் அதை வெறும் பார்க்கிறானே தவிர அதனால மாறுவதில்லை, அதனால ஒரு மாற்றத்தையும் பெறுவதில்லை. சதா ஸ்வயம் சாட்சாத் த்ரஷ்டா இத்ய விசகலயம் ஸ்தைஸ்தஹரமன் முனிர்ந வியாமோகம் பஜதி. அந்த முனியா இருக்கிறவர் குரு சொன்னதான வார்த்தையை மனநம் பண்ணி கொண்டு மறக்காமல் இருப்பவர். இந்த சாஸ்திரம் குரு சொன்னது மனசுல அப்படியே இருக்கணும். மறந்தோம் போயாச்சு, மறுபடியும் படிக்க வேண்டியதுதான். அந்த குரு சொன்ன வார்த்தை எந்த சாஸ்திரமானாலும் அப்படித்தான், பக்கமா இருக்கட்டும், வியாக்கரணமா இருக்கட்டும், வேதாந்தமா இருக்கட்டும், சொன்னது மனசுலயே. அவரும் அழுத்துக்காம சொன்னதையே நூறு தரம் சொல்றாரு. அது என்ன பிறவியோ என்ன இப்படி பிறந்தாரோ தெரியும். சொன்னதையே சொன்னதையே சொன்னிருக்காரு. சிவானந்தல அறியாட்டும், சௌதரில் அறியாட்டும், ஜீவன் முக்தானந்தில் சொன்னதே தான். பழைய பாட்டு தான் பாடுறார், நமக்கும் அதை பாடினாதான் சந்தோஷமா இருக்கு. விவகாரம் என்னடாங்க, அது மனசுல பதியும்படி பண்ணிட்டே இருக்கார். அதை இவர் மறக்காம வியாமோகம் பஜதி. அந்த முனியானவர் வியாமோகம் பஜதி, மோகத்தை அடைவதில்லை. அடா என்ன அழகா இருக்கு அந்த பொருள், எப்படித்தான் பண்ணினாரோ, என்ன ஆச்சரியம், என்ன சௌக்கியம். இந்த ஒரு வியாமோகத்தை மோகத்தை அடைகிறதில்லை. நிஜமாக பார்க்கணுமே ஆனால் மோகம்னு சொன்னா நம்ம சரீரத்துலதான் மோகப்படும். எத்தனை நரம்பு இருக்கு, எத்தனை எலும்பு இருக்கு, எலும்பெல்லாம் எப்படி தயார் பண்ணி வச்சிருக்க? அந்த பகவான் எப்படி நினைச்சார், முதல்லயே இவ்வளவு பெரிய எலும்பா இருந்ததுன்னா அம்மா கொண்டுட்டு தான் வந்திருப்போம். அப்ப ஒரு கிராம் தானே இருந்தோம், எலும்பெல்லாம் சின்ன சின்னதா இருந்தது, குட்டி குட்டியா இருந்தது. அந்த பகவானுக்கு தெரியும் இவன் நூறு தரம் கீழே விழுவான், எலும்பு உடையப்படாது. அப்பதான் அப்படியே நன்னதான் இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது. அந்த வளர்றது ஈக்குவலா வளர்றது பாருங்க, ஒரு கால் மட்டும் ரொம்ப வேகமா வளர்ந்து ஒரு கால் கொஞ்சமா வளர்ந்ததுன்னா நம்ம வாழ்க்கை எப்படியா இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஒரு பல்லு மட்டும் ரெண்டு வர ரெண்டு அங்குளம் வந்துடணும், மீதி பல்லெல்லாம் சின்னதா இருந்தா நம்மள ராட்சசன்னு வைவாங்க. அது இல்லாம எப்படி வளரணுமோ அப்படி கரெக்டா வளர்ந்து ஒவ்வொரு பகுதியும் எப்படி வளரணும், எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் கரெக்டா அந்த பகவான் வச்சு இத்தனையும் நமக்கு பண்ணி வச்சிருக்காரு. அதை தவிர அந்த பகவான் இடத்துல நமக்கு மோகம் இல்ல. எதுல மோகம்? இங்க ஃபுட் ஃபெஸ்டிவல் வைக்கிறானா, அதுல என்னென்ன வைக்கிறான் அத போய் வேடிக்கை பார்த்துட்டு வர்றான், அதுல ஒரு ஆனந்தம் நமக்கு விவகாரம் முழுக்க. ஆனா முனியானவர் ஜீவன் முக்தன், வியாமோகத்தை அடையலை. முனிர்ந்த வியாமோகம் பஜதி என்றனர். குரு தீட்சாட்சதமாக, குரு தீட்சாட்சதமாக. இவருடைய தமஹான அஜ்ஞானம், இந்த அஜ்ஞானமானது அந்த குருவனுடைய பார்வையினாலேயே போயிடுது. குரு தீட்சை கொடுத்தார், அந்த தீட்சையினாலேயே போயிடுது. அப்படிப்பட்டதான அந்த ஜீவன் முக்தன் வழங்குறான்னு முதல்ல இது வஸ்து நிர்தேசமான மங்களம். மங்களம்னா இதை பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி எழுதணும்ல, அந்த வஸ்துவே சொல்லிவிட்டார். ஏன்னா பரமாத்மாவை சொல்லக்கூடியதான வஸ்து, ஆகையால் வஸ்து நிர்தேசமான ஒரு மங்களம் முதல் ஸ்லோகத்தில் பண்ணியிருக்கார். புரே பௌதான் பத்யன் நரயுவதி நானாக்ருதி மயான் சுவேதான் ஸ்வர்ணாலங்கரண கலிதான் சித்ர சதுசான் ஸ்வயம் சாட்சாத் த்ரஷ்டா இத்யபிச கலயன் சைஸ்தஹரமன் முனிர்ந வியாமோகம் பஜதி குரு தீட்சாட்சதமஹாப்படின்னு அழகா முதல் ஸ்லோகமா இருக்கு. பத்தொன்பது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடியதான பிரகரணம் பத்தொன்பது கிளாஸ் ஆகாது, அப்படின்னு சீக்கிரமாவே ஆயிடும். ஆனா அழகான பிரகரணம் இது. வந்து எப்படி சிவானந்த லஹரி சௌந்தர் லஹரி தத்துவங்களையும் அதே போலயே பக்தியும் சொல்லிட்டோ, அதே போல ஜீவன் முக்தனுடைய நிலையை சொல்றது. ஜீவன் முக்தனான பத்தி பகவத்கீதையில இரண்டாவது அத்தியாயத்துல சித்த பிரஜன் எனக்கூடியதான பெயரோடனும், பதினாவது அத்தியாயத்துல குணாதீதன் எனக்கூடியதான பெயரோடனும், அதே போல பன்னெண்டாவது அத்தியாயத்துல பக்தன் பெயரோடையும் மூணு விதமாக பகவத்கீதையில சொல்லியிருக்கா. அதே மாதிரியே ஜீவன் முக்தனை பத்தி விசேஷமாக ஜீவன் முக்தி விவேகம்ங்கிற ஒரு கிரந்தம் வித்யாரண்யர் எழுதியிருக்கார். யோக வாசிஷ்டத்துல ஜீவன் முக்தனை பத்தி நிறைய ஒரு 50-60 சர்க்கம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜீவன் முக்தனுடைய ஸ்வரூபத்தை தானே ஜீவன் முக்தனா இருந்து கொண்டு எழுதினதான உயர்ந்ததான ஒரு அனுபவாத்மகமான ஒரு கிரந்தம். இத வாசிச்சு நாமமும் இந்த ஜென்மால ஜீவன் முக்தாளாவோம் அந்த குரு கடாட்சத்தில் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மேல் பாகம்.